சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 40.
பதவுரை: மெய்யுணர்ந்தோர் விரும்பும் தன்மையுடைய திருவெழுத்து ஐந்தையும் அண்ணலாகிய சிவபெருமானை குறிக்கும் சிகாரம் முதலாக வைத்து எண்ணி வந்தால் அந்நிலையில் வெளிப்பட்டு தோன்றும் திருவருள் உயிரை கேவலமும் சகலமும் நீங்கிய இன்ப ஒளி தோன்றும் அருள் நிலையில் நன்ன வைத்து அப்பொழுது ஆணவமலத்தின் வாசனை பற்றறக் கழிய முடிநிலையாகிய சிவானந்தத்தை நுகரச் செய்யும்.
திருவருள் என்பது திருவருள் சக்தி என்று படித்தால் சரி, திருவருள் சக்தி சிவானந்தத்தை நுகரச் செய்யும். எப்படி செய்யும் என்றால் ஆணவத்தை பெற்றறச் செய்து இருவழி இல்லாத இடமாகிய அந்த சிவானந்தத்தை பெற்றச் செய்யும். அவ்வளவுதான் செய்யும்.
பொழிப்புரை:
பாட்டிலே சொன்னார், பக்குவப்பட்ட உணமானவனே, பக்குவப்பட்ட உனக்கு நம சிவாயம் அல்ல மந்திரம், சிவாய நமதான் மந்திரம் என்றார். இந்த பாடலிலே சிவாய நம என்ற அந்த மந்திரம் உனக்கு என்ன உபகாரம் செய்யும் என்பதை சொல்லியிருக்கிறார்.
பொழிப்புரை: திருவெழுத்து ஐந்தையும் அண்ணலாகிய சிவனை குறிக்கும் சிகாரம் முதலாக வைத்து இடையராது எண்ணி வந்தால் திருவருள் வெளிப்பட்டு உயிரை கேவலமும் சகலமும் நீங்கிய அருள் நிலையில் சேர்க்கும்.
ஒன்று இதையும் ஒன்று கவனிக்க வேண்டும், இல்ல சின்ன சின்ன சொற்கள் தான், அது தாண்டி போகக்கூடாது என்ற இடையராது எண்ணி வந்தால். இடையராது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் விட்டு போகக்கூடாது. காலையில 5 மணிக்கு சாமி கும்பிட்டேன் என்றால் இனியும் இன்னொரு நாளைக்கு கும்பிட போகிறார் என்று அர்த்தம், இடை அருகிறது என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த மந்திரம் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். இது நான் திருக்குறளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாத்தியமா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், பயிற்சி பண்ணினால் சாத்தியம். தொடர்ந்து அதை நினைக்க 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 நம்மை அறியாமல் அது நம் மனதுக்குள்ளே ஓடத் தொடங்கிவிடும். இது செய்து பார்த்தால்தான் இது அதனுடைய உண்மை புரியும். இது வெறும் ஒரு தேரியாக படிக்கிற பொழுது பிரயோசனம் இல்லை, நீங்கள் செய்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களை அறியாமல் மந்திரம் ஓடும். அதனாலேதான் நாவுக்கரசர் சைவ சமயத்திலே இருந்து சமண சமயத்துக்கு போய்விடுகிறார். உலகியல் விருப்பம், அரசு சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்தால் சில லாபங்கள் கிடைக்கும், இப்படியான எண்ணங்கள் அவரையும் தாக்கி இருக்கும் போல் இருக்கிறது. அதாவது முக்கியமாக அவர் அது தாக்குவதற்கு காரணம் அவருடைய அறிவுத்திறன். ஒரு பெரிய படைப்பிள்ளை நான் நினைக்கிறது ரொம்ப படித்தவர் அவர் தான். அவர் அந்த படிப்பு என்ன செய்து விட்டது என்றால் அதுக்கான செல்வாக்கு முதலியவை கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போ என்று தூண்ட இவர் சைவத்தை விட்டு சமணத்துக்கு போய்விட்டார். பிறகு உங்களுக்கு கதை தெரியும், நோய் சூளை நோய் வந்து தமக்கையாருடைய விருப்பத்தின்படி தமக்கை அவரை மீட்டெடுக்கிறார். இங்கே வந்து பாடுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வரி, நற்றவா உனை மற்ற நான் மறைக்கினும் சொல்லு நான் அமைச்சி வாயவே. அது நாவுக்கரசர் பாடலா பாடலா எனக்கு குழப்பமாக இருக்கிறது. அந்த 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 வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் கவனியுங்கள். நான் மறைக்கினும் சொல்லு நான் அமைச்சி வாயவே, நான் சொல்ல மறந்து விட்டாலும் நாக்கு தன்பாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கவன். நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி 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 பழகினால் நீங்கள் வேறு வேலையில் ஈடுபட்டாலும் கூட நமசிவாயம் என்பது உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். பேராசிரியர் ஆனாசானா ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் என்மையிலே பெரிய பிரியம் கொண்டவர்கள், அவரை நான் கேட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் மாதிரி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நமசிவாயத்தை சொல்லுகிற பொழுது எந்தெந்த அச்சரத்தை உடம்பிலே எந்தெந்த இடத்திலே வைத்து சொல்ல வேணும் என்று சொல்லித்தந்தார். என்கின்ற சொல்லுகிற அதுல ஓம்ன்றதையும் சேர்த்துக் கொள்வார். மூலாதாரத்திலே ஒரு எழுத்து, கொப்பிலே ஒரு எழுத்து, நடுநெஞ்சிலே ஒரு எழுத்து, தொண்டையிலே ஒரு எழுத்து, நெற்றிப்பொட்டிலே ஒரு எழுத்து, உச்சியிலே ஒரு எழுத்து, ஓம் ஓங்காரத்தையும் சேர்த்தீர்கள்னால் 6 எழுத்து வரும் என்று நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு அச்சரங்களையும் அந்தந்த இடங்களிலே வைத்து சொல்லென்றார். சொல்லிவிட்டு அவர் சொன்னது எனக்கு இன்ன இடத்திலே இப்படித்தான் இருந்து இந்த மந்திரங்களை ஓடவிட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது சொல்லிவிட்டு அவர் எனக்கு அது அவர் அவர் ஒரு அது கொஞ்சம் அழுத்தியே சொன்னார், நீ டாய்லெட்ல இருக்கிற பொழுது கூட அந்த மந்திரத்தை உனக்கு சொல்ல முடியும் என்றால் சொல்ல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா, நாங்களே நான் ரொம்ப சுத்தம் துப்புரவு என்று பேசிக்கொண்டிருப்போம். மந்திரம் அது மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும், இதெல்லாம் உடல் சார்ந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று அவர் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிறது. அதை சொல்லி 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 பழகினால் நாளடைவிலே என்ன ஆபத்து வந்தாலும் உங்களை அறியாமல் அந்த நமசிவாயம் உங்களுக்குள்ளே ஓடும். அது உலகிலே நமசிவாயம் சிவாயனம என்கிற பொழுது அது இறைவனிடம் நீங்கள் விட்டாலும் விடுபடாமல் கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இந்த இடையாறாது என்ற வார்த்தை சும்மா போட்ட வார்த்தை என்று நினைக்க கூடாது. நாம் ஒரு சொல்லோடு சொல்ல அதை அப்படி நகர்த்தி கொண்டு போய்விடுவோம். வாயனம என்ற மந்திரத்தை இடையறாது நினைத்தாள் என்றால் இடை அறாது என்பதுக்கு அர்த்தம் பண்ணுங்கிறது தான், இடையிலே விடுபடாமல் தொடர்ந்து நினைக்க வேண்டும். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அப்போ உலகியல்லே வாழ முடியுமா என்று கேட்டால் அந்த ராமகிருஷ்ணபுரம் அந்த பெண்களை காட்டி தண்ணீர் குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு பெண்கள் நடக்கிறார்கள், இயல்பாக நடக்கிறார்கள், மாணவனுக்கு அதை காட்டுகிறார், உன்னாலே இது முடியுமா என்கிறார். அவன் தண்ணி குடத்தை வைத்து பார்க்கிறான், உடனே விடுத்து உடைந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய வழக்கமான உலகியல் பேச்சுகள் பேசிக்கொண்டு அந்த குடத்தை அப்படியே கொண்டு போகிறார், கைதொடாமல் கொண்டு போகிறார்கள். எப்படி என்றால் பயிற்சி. ஆகவே சிவாயனம என்ற மந்திரத்தை நினைந்து பயிற்சி பண்ணினோமானால் அது நம்மை அறியாமல் இருந்து கொண்டு போய் விடும். ஒரு கொஞ்ச நேரம் தான் பயிற்சி. சைக்கிளோட பழகிறீர்களே, அது அந்த பேலன்ஸ் வரும் வரையும் தான் பயிற்சி. அதுக்கு பிறகு நீங்கள் தான் பேலன்ஸ். நீங்கள் எப்படியும் ஓடலாம், கை விட்டு ஓடலாம், கால் விட்டு ஓடலாம், எதுவும் ஓடலாம். அது போலத்தான் கொஞ்ச நாளைக்கு மந்திரத்தை சொல்வது என்பது நினைப்பது என்பதை பயிற்சி பண்ணி விட்டோமானால் பிறகு நீங்கள் எது செய்து கொண்டும் அந்த காரியத்தை பார்ப்பீர்கள். அதைத்தான் அது இடையறாது என்று சொன்னால் குறிக்கிறார்.
திருவெடுத்து ஐந்தையும் அண்ணலாகிய சிவனை குறிக்கும் சிகாரம் முதலாக வைத்து இடையறாது எண்ணி வந்தால் திருவருள் வெளிப்பட்டு உயிரை கேவலமும் சகலமும் நீங்கிய அருள் நிலையில் சேர்க்கும் எல்லையற்ற சிவானந்தத்தை.
தயிரை அடிக்கிற பொழுது இடையறாது அடித்தால் நெய் வெளிப்பட்டு வரும். அதுபோல சிவாயனமவை நீங்கள் எப்பொழுதும் சொன்னால் திருவருள் வெளிப்பட்டு வரும். அதுதான் சிவத்தோடு நம்மை சேர்க்கிற பொருள்.
உயிரை கேவலமும் சகலமும் நீங்கிய அருள் நிலையில் சேர்க்கும் எல்லையற்ற சிவானந்தத்தை நிவரச் செய்யும் அந்நிலையில் இருளான ஆணவ மலம் பற்றற கழியும்.
இன்னொரு தரமும் குறிக்கிட போகிறேன். எல்லையற்ற சிவானந்தம், சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் வித்தியாசம் இதுதான். சிற்றின்பம் எல்லை உள்ளது, பேரின்பத்துக்கு எல்லை இல்லை. ஆகவே எல்லையற்றதாகிய சிவானந்தம் என்றால் இல்லை உள்ளபடியால் தான் எங்களுடைய சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் முடிந்து போய்விடும், சிற்றின்பங்கள் எல்லாம் முடிந்து போய். என்னதான் புலனுகழ்ச்சி என்றாலும் அது ஒரு எல்லையிலே முடிந்து போய்விடுகிறது. எல்லையற்றதாக இருக்கிற பேரானந்தம் என்றபடியால் அதுக்குள்ளே போனால் இன்பம் தான். பிறகு விடுபடுதல் என்பது இல்லை என்பதை குறிப்பதற்காகத்தான் எல்லையற்ற என்ற வார்த்தையை போடுகிறார்.
திருவெடுத்தைந்தையும் மன்னராகிய சிவனை குறிக்கும் சிகாரம் முதலாக வைத்து இடையறாது எண்ணி வந்தால் திருவருள் வெளிப்பட்டு உயிரை கேவலமும் சகலமும் நீங்கிய அருள் நிலையில் சேர்க்கும் எல்லையற்ற சிவானந்தத்தை நுகரச் செய்யும் அந்நிலையில் இருளான ஆணவ மலம் பற்றற கழியும். விளக்கம். ராப்பகல் அற்ற இடம், அறியாமையை கேவலம் என்றும் அறிவு நிலையை சகலம் என்றும் நூல்கள் குறிப்பிடும். மேலும் அறியாமையாகிய கேவலத்தை இரவு என்ற குறியீட்டினாலும் அறிவு நிலையாகிய சகலத்தை பகல் என்ற குறியீட்டினாலும் உணர்த்தும்.
இந்த உவமை ஒரு உடை ஒப்பான உவமை. அதாவது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பகலம் என்பது ஒளிநிலையா என்றால் கேவல நிலையோடு ஒப்பிடுகிற பொழுது ஒளிநிலை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுத்த நிலைதான் ஒளிநிலை, கேவலம் இருள் நிலை, சுத்தம் ஒளிநிலை. இந்த சகலம் என்பது சின்ன ஒளி, மாயையாகிய சிறு ஒளி பெற்ற விளக்கொளி பெற்ற நிலை. ஆகவே அதை பகல் என்று சொல்ல முடியாது. அதை முதல் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுங்கள். பகல் என்று இங்கே பகல் என்கிறார், சகலத்தை பகல் என்று சொல்லுகிறார்கள். பகல் என்றால் உண்மையிலே அது சுத்த நிலையை குறிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இருள் என்பது கேவலம் என்றால் பகல் என்பது சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். இடைநிலை பகலாக முடியாது. ஆனால் இப்படி சொல்லுகிறார்களே என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால், அந்த இருளோடு ஒப்பிடுகிற பொழுது இது பகல். விளக்கேற்றி வைத்திருக்கிற அந்த வெளிச்ச நிலையை இருள் நிலையோ கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பகல் நிலை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லலாமா என்றால் கூடாது. ஏன் சொன்னார்கள் என்றால், இந்த இருளும் பகலுமற்ற நிலையை தாண்டி சிவானந்த நிலை அடைகிறது என்றால் உண்மையிலே அந்த நிலை நோக்கி நகரும் வரைக்கும் இந்த ரெண்டிலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டையும் தவிர்க்கிறோம் என்பதை சுட்டுவதற்காக இருளை கேவலமாகவும் ஒளியை சகலமாகவும் சுட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன இடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 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 அந்த ஓமை குழப்பம் தருகிற ஓமை, ஒளி என்பது சகல நிலையை குறிக்குமா என்பது குழப்பமான நிலைமை. இவர்கள் அந்த சுத்த நிலையை மேல்பட்ட நிலையாக காட்டுகிறபடியால் இந்த ரெண்டு நிலையையும் கடப்பதை குறிப்பதற்காக இருள் ஒளி என்று இவற்றை இரண்டையும் சுட்டுகிறார் என்று நாம் எடுக்க வேண்டும்.
அறியாமையை கேவலம் என்றும் அறிவு நிலையை சகலம் என்றும் நூல்கள் குறிப்பிடும். மேலும் அறியாமையாகிய கேவலத்தை இரவு என்ற குறியீட்டினாலும் அறிவு நிலையாகிய சகலத்தை பகல் என்ற குறியீட்டினாலும் உணர்த்தும். புற உலகில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல உயிருணர்வில் கேவலமும் சகலமும் ஆகிய அறியாமையும் அறிவும் ஆகிய இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றன. உயிருக்கு அமைந்த சார்புகள் இரண்டு. ஒன்று அசத்தாகிய கருவி கரணங்களின் சார்பு.
முதல் வரிக்கு ஒரு தரம் வாழ்த்துக் கொண்டிருக்கும். முதல் வரிக்கு இருளும் பகலும்
புற உலகில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல உயிருணர்வில் கேவலமும் சகலமும் ஆகிய அறியாமையும் அறிவும் ஆகிய இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றன.
இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவஸ்தைகள் சொல்லுகிறார், உயிர் சாதாரண நிலையிலே அடங்கி கொண்டு புகழாவத்தையிலே அடங்கி கொண்டுகிற பொழுது கேவல நிலையை அடையும். பிறகு மத்தியாவத்தைக்கு வருகிற பொழுது சுத்த நிலையை அடையும். இந்த கேவல நிலை என்பது அறிவு அற்ற நிலை, முற்றாக அறிவற்ற நிலை என்ற ஒன்று எங்களுக்கு சாதாரண நடைமுறையிலேயே கீழேயும் போகிறது ஆன்மா, பிறகு மத்தியிலே வந்தவுடனே பிறகு ஒளி பெறுகிறது. இதைத்தான் சொல்லுகிறார். இது ரெண்டும் மாறி மாறி வருகிறது போல அந்த ஒளியையும் இருளையும் மாறி மாறி வருவதற்கு இதை ஓமை காட்டுகிறார் என்றார்.
புற உலகில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல உயிருணர்வில் கேவலமும் சகலமும் ஆகிய அறியாமையும் அறிவும் ஆகிய இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றன. உயிருக்கு அமைந்த சார்புகள் இரண்டு. ஒன்று அசத்தாகிய கருவி கரணங்களின் சார்பு, மற்றொன்று சத்தாகிய திருவருட்சார்பு. அசத்தாகிய ஐம்புரி முதலிய கருவிகளின் சார்பு இடையில் வந்தது. ஆகவே அஃது உயிருக்கு செயற்கையான சார்பாகும். திருவருட்சார்பே என்றும் உள்ள இயற்கையான சார்பாகும்.
தெளிவுபட சொல்லுகிறார். ரெண்டு சார்பு உயிருக்கு இருக்கிறது. ஒன்று சத்தினுடைய சார்பு, அடுத்தது அசத்தினுடைய சார்பு. உலகியல் வயப்பட்டு நிற்கிறது, இறை வயப்பட்டு நிற்கிறது உயிர். இதுல எது அதனுடைய இயற்கை தன்மை என்று கேட்கிற பொழுது இது இடையிலே வந்து சேர்ந்த அசத்து, அது ஆரம்பத்திலே தொட்டு இருப்பது என்றபடியால் அதுதான் இயற்கை, இது செயற்கை. ஆகவே செயற்கையை நீக்கி இயற்கையை அடைவதுதான் உயிரினுடைய உண்மைத்தன்மை என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த உண்மைத்தன்மையை இந்த சிவாய நாமம் ஏற்படுத்தும் என்கிறார்.
செயற்கையாகிய கருவிகளின் சார்பு நீங்கினால் அப்பொழுதே உயிர் திருவருட் சார்பை பெற்றுவிடும்.
மனம் ஒரு கேள்வி எழுப்ப போகிறார் இந்த இடத்திலே. செயற்கையாகிய கருவிகளை நீக்கினால், இன்றைக்கு கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான் சுட்டுகிறேன், சோர்வு வரப்பாக்கும், நீங்களாக மனதை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மாணவ மனநிலையிலேயும் இருந்து நான் சொல்லுகிறது மட்டுமல்ல கேட்கிறபடியால் எங்கே களைப்பு வரும் என்பது உணர முடிகிறது. இது கொஞ்சம் களைப்பு வருகிற விஷயம்தான். இந்த மலைப்பாம்பு எண்ணெய் விற்கிறவன் நான் வகுப்பிலே சொல்லுவேனே, எல்லாரும் ஒரு தரம் ஜோராக கைதட்டுங்கள் என்றார். அது என்னவென்றால் சோர்வு வந்து விட்டது தெரிகிற தெரிந்த உடனே அவன் அந்த வேலை செய்வான். இப்ப நானும் அதைத்தான் பண்ணுகிறேன். இப்போ இருள் நிலை ஒளி நிலை என்று ரெண்டு தருகிறது. இந்த ரத்தத்தாகிய விடயங்களை சாறுகிற உயர்நிலை என்பது சோர்வு. சத்தாகிய இறையை சார்ந்தது என்பது உயர்நிலை என்று சொன்னார். இப்ப என்ன கேட்கிறார்கள் என்றால், இதை கேவலம் என்றும் அதை சுத்தம் என்றும் சொல்லுகிறோம். கேவலத்திலே என்ன நடக்கிறது என்றால், கருவிகள் நீங்க அது அறிவு இல்லாத தன்மையை பெறுகிறது. அதுதான் கேவலம். கருவிகளுடைய இயக்கம் இல்லாமல் போக அது அறிவில்லாமல். சுத்தத்திலேயும் கருவிகளுடைய இயக்கம் நீங்குகிறதே. எப்படி கேவல நிலையிலே கருவிகளினுடைய தொடர்பு அற்று ஆன்மா இருளிலே கிடக்கிறதோ, அப்படி சுத்தத்திலேயும் கருவிகளுடைய தொடர்பு அற்றுத்தானே போகிறது. அப்படியானால் அங்கேயும் இருள் அல்லவா வர வேண்டும். கருவிகளில் தொடர்பு அற்றுப்போன கேவலத்திலே இருள் வருவது போல சுத்த நிலையிலேயும் கருவிகளில் அற்றுப்போகும் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் அதுவும் இருளாக அல்லவா வேண்டும் என்ற கேள்வியை மாணவன் கேட்கப் போகிறார். அதை தெரிந்து கொண்டு படித்தால் உங்களுக்கு அது விளங்கும்.
செயற்கையாகிய கருவிகளின் சார்பு நீங்கினால் அப்பொழுதே உயிர் திருவருட் சார்பை பெற்றுவிடும். மனம் முதலிய கருவிகள் நம்மோடு எப்போதும் உடனாகவே நிற்கின்றனவே, அவற்றை விட்டு நீங்குவது எப்படி என வினவலாம். இங்கே நீங்குதல் என்றால் அறிவால் நீங்குதல் ஆகும். அதாவது கருவிகரணங்கள் நமக்கு வேறானவை என தெளிய உணர்ந்து அவற்றினடுத்து பற்று செய்யாது, அதாவது அவற்றின் வசப்படாது நிட்டலாகும்.
அதுதான் இங்கே நீங்குதல் என்கிறார். அதாவது அங்கே அறிவினுடைய பயப்பட்டு போய் நிற்கிறோம் கருவி கர்ணங்களிலே. இங்கே நீங்குவதென்றால் என்னவென்றால் அதனுடைய பயப்படாமல் இருப்பதைத்தான் நீங்குதல் என்று சொல்லுகிறார்.
இங்கு ஒரு ஐயம் எழலாம். ஐம்பொறி மனம் முதலிய கருவிகள் நீங்கினால் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாது, கேவலமாகிய அறியாமையை அல்லவா தலைப்படும். கருவிகள் நீங்க நீங்க உயிர் உறக்கம் பேருறக்கம் முதலிய நிலைகளை அடைவது இதைத்தானே காட்டுகிறது. அங்கனமாக உயிர் கருவிகளை நீங்கினால் திருவருட் சார்பை பெறும் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்பதே அவ்வையம்.
இதுதான் நான் முதல் சொன்னது. அதாவது கருவிகள் நீங்க 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 உறக்கம் பேருறக்கம் மயக்கம் உயிரடக்கம் என்று அறிவு குன்றின நிலைக்கு தான் உயிர் போகிறது. அதேதானே இறைவனை நாடுகிற திருவருள் கருவிகளை நீக்கு இறைவனோடு சேர்க்கிறது என்றால் அங்கேயும் அப்படியானால் உயிரினுடைய அறிவு குன்ற வேண்டுமே தவிர அது எப்படி அறிவு விரியலாம் அறிவொளி பெறலாம் என்கின்ற கேள்வியை கேட்கிறார். வேண்டுமானால் இந்த இடத்திலே வகுப்பை நிறுத்திவிட்டு இந்த கேள்விக்கான விடையிலே இருந்து நாளைக்கு நாங்கள் தொடங்கலாம் என்று மனதுக்கு படுகிறது. இடத்திலே நிறுத்துவோம். கேள்வியை மனதிலே வைத்துக் கொள்வோம். அதாவது இந்த புலன்கள் வயப்பட்டு புலன்கள் அறிவு மனம் முதலிய கருவிகள் நீங்க 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 ஆன்மா அறிவு குன்றி மிக கீழ்நிலைக்கு போகிறது. கீழாவத்தினுடைய கடைசியிலே ஆன்மாவுக்கு ஒரு செயலம் அற்று போகிறது. அதுவே மேலாவத்திலே உயர்நிலையிலே போகிற பொழுதும் இந்த கருவிகள் நீங்குகின்றன. அப்படியானால் இந்த மூடத்தனம் தானே அங்கேயும் வர வேண்டும் என்று கேள்வி, மாணவனுடைய கேள்வி. இந்த கேள்வியை அப்படியே மனதில் வைத்து நாளைக்கு பதிலோடு சந்திப்போம். நீ உங்கள் நேரம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.